இன்றைக்கு நம்முடைய ஆவிக்குரிய தியானத்திற்காக எடுத்துக்கொள்கிற தலைப்பு ஆதாமினுடைய சாபங்கள் என்ன என்கிறதை நாம் சிந்திப்போம். ஆதியாகமம் 3 17 24 வரை வாசிப்போம்.
பின்பு அவர் ஆதாமை நோக்கி,
ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கரியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பின்பு தேவனாய் கர்த்தர், மனுஷன் தனியா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்றார். தேவனாய் கர்த்தர் வெளியின் சகலவித மிருகங்களையும் ஆகாயத்தின் சகலவித பறவைகளையும் மண்ணினாலே உருவாக்கி ஆதாம் அவைகளுக்கு என்ன பெயரிடுவான் என்று பார்க்கும்படி அவைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார். அந்தந்த ஜீவ ஜந்துக்கு ஆதாம் எந்தெந்த பெயரிட்டாலோ அதுவே அதற்கு பெயராயிற்று.
போதும், 17 வசனத்திலிருந்து வாசிப்போம்.
பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் பூமியில் உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்படும்படி நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையினால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார்.
போதும், ஆதாம் வந்து ஏவாளால் வஞ்சிக்கப்பட்டால் இன்றைக்கு நாம நினைக்கிற மாதிரி சாத்தான் வந்து நேரடியாக ஏவாளை வந்தித்தான், ஏவாள் வந்து ஆதாமை வந்தித்தான். அப்போ இது வந்து ஞான அர்த்தம் உள்ள ஒரு காரியங்கள். ஏவாளுங்கிறது மணவாட்டி சபை, ஆதாம்ங்கிறது ஜெயம் கொள்கிற நீதிமான்கள். பிசாசு வந்து எந்த இடத்திற்கு, அல்லது லூசிபர் தூதன் எந்த இடத்திற்கு ஆசைப்பட்டு உட்கார போய் நினைத்து அங்கிருந்து இடறி விழுந்தாரோ அந்த இடத்தை ஆண்டவர் மணவாட்டி சபைக்கு கொடுக்கறதுக்காக திட்டம் பண்ணி வைத்திருக்கிறார். அப்போ அவனுக்கு தெரியும், இது தேவதூதர்களுக்கு உண்டான இடம் இல்லை, தேவனுடைய ரூபமும் சாயலமாக இருக்கிற ஜனங்களுக்கு உண்டானது. அப்போ அடுத்தபடியாக அந்த பதவிக்கு வர்றது யாருன்னு கேட்டிங்கன்னா மணவாட்டி சபை. அப்போ இந்த மணவாட்டி சபையை இப்போ இங்கே பூமியில் இடர பண்ணியாச்சுன்னா அவங்க அங்கே போகிறது லேட்டாகும். சரி, மணவாட்டி சபைன்னா நிறைய பேர், ஆனால் அந்த மணவாட்டி சபையில் முக்கியமாக இருக்கிற ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா நீதிமான், ஜெயம் கொள்ளுகிற நீதிமான். அப்போ மணவாட்டி சபையில் முக்கியமாக இருக்கிற ஆள் வந்து மணவாளன். அப்போ அந்த மணவாளன்கிற ஒரு ஆள், அப்போ அந்த ஒரு ஆளை ஆண்டவர் வந்து தன்னுடைய ரூபத்தின்படியும் சாயின்படியும் தேவன் உண்டாக்கினார். அப்போ இந்த மணவாளன் ஒரு ஆளை வந்து இடறிவுளை பண்ணியாச்சுன்னா, அல்லது ஆதாம் ஒரு ஆளை இடறிவுளை பண்ணியாச்சுன்னா அதுக்கப்புறம் இதுக்கு போட்டிக்கு ஆளுகளே இல்லை. அப்போ திரும்பி இவங்க வந்து தங்களுடைய இடத்த பிடிச்சி வர்றதுக்கு ரொம்ப காலங்கள் ஆகும். அப்படிங்கிறதுனால ஆதாம் வந்து ஸ்திரீனால் வஞ்சிக்கப்பட்டான். அப்போ ஆதாம் வந்து ஆதாமுடைய குறை என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்திரீனால் வஞ்சிக்கப்பட்டது ஒன்று தான் குறை. ஆனால் ஏவாள் வந்து சர்ப்பத்தால் வஞ்சிக்கப்பட்டு ஏவாள் வந்து ஆதாமையும் வஞ்சிக்கிறாரு. அப்போ இங்கே ஏவாளுக்கு வந்து ரெண்டு விதமான தவறுகளை செய்திருக்கார். அதனால் ஆண்டவர் தண்டனை கொடுப்பது பார்த்தீங்கன்னா சர்ப்பத்துக்கும் ஏவாளுக்கும் தான் ரெண்டு பேர்த்துக்கும் சண்டையை மூட்டி விட்டு விட்டுட்டார். ஆனால் ஆதாமுக்கு தனியாக தான் தண்டனை, ஆதாமை யாரு கூடயும் சேர்த்தவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதாமை தேவனே நேரடியாக உண்டாக்கினார், நேரடியாக ஜீவசுவாசத்தை கொடுத்தார். அதனால் ஆதாம் வந்து மீட்டெடுக்கக்கூடியது அவருடைய பொறுப்பு. ஆனால் ஆதாமுடைய விலாயிலிருந்து எடுத்து தான் ஏவாளை உண்டாக்கினார். ஆனால் ஏவாள் வந்து சாத்தானால் வஞ்சிக்கப்பட்டு மீண்டும் தன்னுடைய புருஷனாகிய ஆதாமையும் வஞ்சித்ததுனால இது ரெண்டு பேர்த்துக்கும் போட்டிகளை ஆண்டவர் வச்சு ஆதாமை தனியாக பிரித்து எடுத்துட்டார். அப்போ ஆதாம் வந்து இப்படி இருக்கிற நிலைமையில் ஆதாமுக்கு ஒரு தண்டனை கொடுக்குறார். ஆதாம் கொடுக்குற தண்டனை என்னன்னு
கேட்டிங்கன்னா, நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய்.
இல்லை, அது முதல் அது கிடையாது. விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தனாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். அப்போ பூமி ஆசீர்வதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்குது. இப்போ பூமி சபிக்கப்பட்டிருக்குது. பூமினா என்னன்னு கேட்டிங்கன்னா அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் பூமின்னு சொல்லி நாம் பூமியில் கையை வைக்கும்போது முதல்ல அங்கே வந்து கிரியை தான் வேலை. ஒரு கல் இருக்குது இங்கேருந்து அங்கே எடுத்து போடுறான், ஒரு பள்ளம் நோண்டணும், உடனே நம்ம வேலைகளை செய்கிறோம். அப்போது ஆதாமுடைய கிரியைகள் இங்கு சபிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சபிக்கப்பட்டிருக்கும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அப்படின்னா பூமியில் எந்த வேலை செஞ்சாலும் மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படின்னா கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு தான் அவன் வந்து ஆகாரம் புசிக்கிறது. அப்போ எழுத்தின்படி வந்து நம்ம கஷ்டப்பட்டு வேலை செய்கிறதுனால ஆகாரம் புசிக்கிறோம். அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையிலையும் ஒரு மனுஷன் தன்னுடைய நீதியின் கிரியினால் செய்து தான் அவன் ஆகாரம் புசிக்க முடியும். ஆனால் இங்கே ஆதாம் இடறி விழுந்ததுனால ஆதாமுக்கு நீதியின் கிரியில் இல்லை. அதனால் என்ன பண்ணுறான், தனக்கு என்னென்ன நல்ல காரியங்கள் தெரியணும்னு நினைக்கிறதோ அதை செஞ்சு தான் ஆதாம் வந்து தன்னுடைய ஆவிக்குரிய ஆகாரத்தை புசிக்க முடியும். அது எப்படி புசிக்கிறார் கேட்டிங்கன்னா வருத்தத்தோடு புசிக்கிறார். அப்படின்னா இருக்கிற ஆசீர்வாதமெல்லாம் போச்சு, ஆவிக்குரிய ஆகாரம் என்ன எப்படிங்கிறது நல்ல நிலைமையில் இருந்தார். நல்ல நிலைமையிலேருந்து ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளியில் அனுப்பிவிடும்போது எழுத்தின்படி ஆகாரம் அன்னைக்கு நிறைய இருந்திருக்குது. ஆனால் ஆவிக்குரிய ஆகாரம் இங்கே என்னன்னு கேட்டிங்கன்னா நீதிமானாக இருந்த ஆளுக்கு சாதாரண நிலைமையில் இருக்கிற அந்த அறிவு இருக்கும்போது தன்னுடைய அறிவை நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு தான் அந்த அறிவை சாப்பிட்ருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா உனக்கு முள்ளும் 18 உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். எப்படி முள்ளும் குறுக்கு ஆண்டவர் முளைக்க வைக்கிறாரு? சரி, அதுக்கு முன்னால் 1 Corinthians 14:34-35 வாசிப்போம். 1 Corinthians 14:34-35 வஞ்சிக்கப்பட்டதுனால ஸ்திரீ வந்து வீட்டில் தான் ஏதாவது கற்றுக்கொள்ளணும்னா வீட்டில் தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். சபைன்னு சொன்னால் நிறைய ஆட்கள் கூடுகிற இடத்துல வரும்பொழுது இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு சொல்லி சொல்லி என்னான்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து வஞ்சனைக்குண்டான தந்திரங்கள் அங்கே வந்து செயல்படும். அதனால் பொதுவாக இருக்கிற இடங்களில் அல்லது குறிப்பாக தேவனுடைய காரியங்களில் சபையாய் கூடியிருக்கிற சமயங்களில் சபை சொல்லுகிற ஆலோசனையை கேட்டு நடக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து இடர்கள் நடைபெறுகிறது. முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். எப்படி முள்ளும் குறுக்கும் முளைக்கிறது? சோத்திரம் சொல்லுங்க பார்ப்போம். எப்படி ஆதாம் பயிர் செய்யும்போது முள்ளும் குறுக்கும் அப்படின்னா இது இங்கிலீஷ் பைபிளில் பார்க்கும்போது முள்ளும் நெரிஞ்சலும் முளைக்குது. இங்கிலீஷ் பைபிள் யாராவது வச்சுருக்கீங்களா? சோத்திரம் இல்லைண்ணா, பரவாயில்ல. எப்படி முள்ளும் நெரிஞ்சலும் முளைக்குது? ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தானாகவே நல்ல நல்ல மரமெல்லாம் நல்லா முளைச்சிருக்கு. அப்போ எழுத்தின்படி உண்டானதில்லை இது வந்து. ஆ கரெக்ட். லூக்கா 8:14 மாட்டேங்குது. இருதயத்தில் என்ன முளைக்குது? ஆமா, உலக பிரகாரமான ஆசை. ஆமா, நல்லா சாப்பிடணும், நல்லா ஜாலியா இருக்கணும். வாழ்க்கைனா எதுக்கு? வாழ்றதுக்கு தான். அதனால மாசத்துக்கு வந்து சம்பளம் வாங்கினா நல்ல ஹோட்டலுக்கு போவோம், அப்புறம் பீச்சுக்கு போவோம், அப்புறம் புது மாடல் வந்து துணி எடுப்போம், இப்படி ஆமா இதுதான் முள்ளுங்கிறது. முள்ளும் குறுக்கும், முள்ளும் குறுக்கும் சொன்னா முள்ளும் நெரிஞ்சலம். இன்னும் சொல்ல போன ஆசைப்படக்கூடாது, ஆசைப்பட்டு இருக்கிற காசுலாம் அதுக்கே செலவு
பண்ணிட்டான்
அப்படின்னா அந்த ஆசைக்கு வந்து முள்ளு நெரிஞ்சலுக்கு சொல்ற மாதிரி காரியங்களை கேட்டோம்னா நம்மளுக்கு இந்த உலகத்துல வந்து எத்தனை நாள் வாழ்ந்தாலும் பத்தாது. மனுஷனுக்கு அப்படிப்பட்ட ஆசையெல்லாம் இருக்குது. அப்போ இருதயத்தில் சிந்தனைகள் பார்த்தீங்கன்னா ஜென்மஸ்வாவத்தினுடைய சிந்தனைகளும் கர்ம பாவத்தினுடைய சிந்தனைகளும் தான் மனுஷனுக்கு சாதாரணமாக வரும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை இல்லை, ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பியாச்சு அப்படின்னா தேவனுடைய ஆசீர்வாதத்தை விட்டு மனுஷன் வெளியே வரும்பொழுது முதலாவது அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு மறைந்து கொள்ளுகிறான், தன்னை ஒழித்து கொள்ளுகிறான். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இருதயத்தில் என்ன நடக்குது, ஜென்மஸ்வாபம் கர்மஸ்வாபம் இதுதான் முள்ளும் நெரிஞ்சலும். அப்போ இதுக்குள்ளே தேவனுடைய வசனத்தை விதைச்சாலும் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இது வளர விட மாட்டேங்குது. அதுக்கப்புறம் ஏசையா 32:13 தேவனுடைய வார்த்தை இல்லைனா அல்லது தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு விட்டு வழி விலகி இருக்கிறவர்கள் அல்லது தேவனுடைய சமூகத்தை விட்டு வழி விலகி இருக்கிறவர்களுக்கு இருதயத்தில் முள்ளு நெரிஞ்சல் அப்படின்னா ஜென்மஸ்பாபமும் கர்மஸ்பாபமும் தான் நிறைய நடந்திருக்கும், தேவனுடைய வார்த்தையே இருக்காது. எரேமியா 4:3
யூதா மனுஷரோடும் எருசலேமியரோடும் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் முள்ளுகளுக்குள்ளே விதையாதிருங்கள்,
தரிசு நிலத்தை பண்படுத்தினா நிலம் வந்து ரொம்ப கட்டியா இருக்குது, இருதயம் வந்து ஒண்ணுமே வேலை செய்ய முடியல. ஏன்னா இங்க பூமி சபிக்கப்பட்டிருக்குது, என்ன நல்ல கிரியை போட்டாலும் வளர மாட்டேங்குது இருதயத்துல. அதனால என்ன பண்றாருன்னா ஆண்டவருடைய சாபம் மனுஷனை தொடர்ந்து கொண்டு வருகிறது. இந்த சாபம் எது வரைக்கும் தொடர்ந்து வந்ததுன்னு யாருக்கா தெரியுமா? ஆமா, கிறிஸ்து வருகிற வரைக்கும் இந்த சாபங்கள் தொடர்ந்து வந்தது. அப்படின்னா ஆதாமை தேவன் மீண்டெடுக்கும் வரை இந்த சிந்தனைகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. எரேமியா 12:13 எரேமியா 12:13 கோதுமையை விதைக்கிறான், முள்ளதான் அறுக்கிறான். என்ன வசனத்தை வந்து நாம் கேட்டாலும் இங்கே ஜென்ம பாவமும் கர்ம பாவம் தான் முளைக்குது, ஆதாமுடைய சாபம். ஏன்னா மனைவியுடைய பேச்சுக்கு கீழ்படுத்தினால இவ்வளவு பிரச்சனை. அப்படி இல்லை, இங்கே சபையை பற்றி சொல்லுது, உடனே எழுத்தின்படி அங்கே போயிடுவாங்க. எழுத்தின்படி அல்ல, இது ஆவிக்குரிய அர்த்தம். அப்போது இங்கே வந்து மனைவியினுடைய சபையினுடைய பேச்சை கேட்டு நீதிமான்கள் ஆவியில் வளரணும்னு சொல்லி நினச்சாங்கன்னா என்ன விதைச்சாலும் சரி முள்ளு தான் விளையும். மத்தேயு 7:16 மத்தேயு 7:16 தேவனுடைய சாபத்தினால மனுஷனுக்கு கிரியினால இவன் இருதயத்துல முள்ளு விதைஞ்சிருக்குதா அல்லது நல்ல தேவனுடைய வசனம் விதைச்சு வளர்ந்துருக்குதாங்கிறத கண்டுபிடிக்கலாம். அதுக்கடுத்தது என்ன சாபம்னு கேட்டிங்கன்னா ஆதாம் வந்து வெளியின் பயிர் வகைகளை புசிக்கிறான். ஆதியாகமம் 1:16 இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தொம்பது வரை. போதும். ஆதாமுடைய சாப்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னா பழமும் விதைகளும் தான். ஆவிக்குரிய நிலைமையில இதனுடைய அர்த்தம். ஆனால் எழுத்தின்படி பழமும் இந்த விதைகளையும் சாப்பிட்டா ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா பழம் அப்படின்னா கிரியை, அப்புறம் விதைன்னு சொன்னால் அது தேவனுடைய வசனம். அப்போ நல்ல காரியங்களை சாப்பிட்றதுக்கு வேண்டி ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திலே தேவன் பிரமாணங்களை கொடுத்து அங்கு தேவன் அவர்களை வைத்தார். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால ஆதாம் என்ன சாப்பிட்றான்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆதியாகமம் மூணாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம். ஆமாம், வெளியின் பயிர் வகையில் மனுஷன் சாப்பிட்றான். இன்றைக்கி போதும் இங்கே பார்த்தீங்கன்னா ஆதாமுடைய சாப்பாடு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா வெளியின் பயிர் வகையில் புசிக்கிறது. என்ன அர்த்தம் வெளியின் வகை பயிர் வகையில் புசிக்கிறதுனா? எது தனக்கு காதில் உழுகுதோ அதை கேட்டு நடக்கிறான். காரணம் பைபிள் படிக்கிறதில்ல, சிந்திக்கிறதில்ல. சொல்லுவார் பேச்சை கேட்டுக்கிட்டு வெளியின் பயிர் வகை அப்படின்னா காதுக்கு எது கேட்குறோமோ கண்ணில் எது பார்க்குறோமோ அதன்படி தான் மனுஷன் இன்றைக்கி ஆவிக்குரிய வாழ்க்கையை நடக்கிறான். அப்புறம் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பார். எப்படி இப்போ நம்ம வேலை செய்யும்போது பார்த்திங்கன்னா கை கால் உடம்பெல்லாம் வேர்க்கும். ஆனால் இங்கே வசனம் சொல்லியிருக்குது உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பார். என்ன அர்த்தமாக இருக்கும்? அப்போ இங்கே ஒரு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குது இங்கே இந்த இடத்துல. என்னவா இருக்கு சொல்லுங்க பார்ப்போம். வேலை செய்யும் போது சரீரம் முழுவதும் இருக்கும், ஆனால் இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்குது முகத்தின் வேர்வையினால் நீ ஆகாரம் புசிப்பாயிட்டு. அது
இல்லை
முகத்தில் உட்காந்துட்டு வேலை செஞ்சால் கூட முகத்தில் வேறு வந்துடும். வேத்துற கரெக்டு. எப்படி முகத்தில் வேர்வையினால அப்போ புசிக்கிறது? சோத்திரம் சரி நானே சொல்லிடுறேன். அப்படின்னா மனுஷன் எந்த அளவுக்கு சிந்திக்கிறானோ அந்த அளவுக்கு தான் அவனுக்கு ஆவிக்குரிய ஆகாரம் கிடைக்கும். சிந்திக்கலையா அவனுக்கு கிடைக்காது. முகத்தில் வேர்வை வர்றதுன்னு சொன்னால் அவனுடைய அர்த்தம் அவன் எந்த அளவுக்கு சிந்தனைகளை சிந்திக்கிறானோ வாசிக்கிறானோ மூளைக்கு எந்த அளவுக்கு வேலை கொடுக்குறானோ அந்த அளவுக்கு தான் ஆகாரம்னா ஆவிக்குரிய சாப்பாடு அவனுடைய அறிவுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆதாமுக்கு என்ன அடுத்தது சாப்பான்னு கேட்டிங்கன்னா அவனை வந்து ஏதேன் தோட்டத்துலேருந்து வெளியே அனுப்பிடுறாரு. அப்படின்னா தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களிலிருந்து தேவன் ஆதாமை வெளியே துரத்தி விடுகிறார். ஆதியாகமம் மூணாம் அதிகாரம் இருபத்தி நாலாம் வசனம்.
அவன் மனுஷனை திருப்பி விட்டு ஜீவவிருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய், யோர்தான் தோட்டத்துக்கு கிழக்கே கேரபின்கள் வீசி கொண்டிருக்கிற சுடர்ஒளி பட்டையிட்டு வைத்தார்.
போதும். என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுமா? முதல்ல ஏதேன் தோட்டத்தில் மனுஷனை துரத்தி விடுறாரு, அதுக்கப்புறம் ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழியை காவல் செய்ய கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரடி பட்டயத்தையும் வைத்தார். ஜீவ விருட்சத்துக்கு போகிற வழி எது முதல்ல அதை கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் க காவலை யாருக்கு வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிப்போம். அப்போ கண்டுபிடிச்சாச்சுன்னா அது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஜீவ விருட்சத்துக்கு போற வழின்னு சொன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நித்திய ஜீவ வார்த்தைகளை அறிந்து கொள்வதை ஆதாமுக்கு அன்னைக்கு ஆண்டவர் தடை பண்ணிட்டார். நித்திய ஜீவ வார்த்தைகள்னா என்னங்கிறத தெரியாது மனுஷனுக்கு. ஏன்னா ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கும் போது அவன் நித்தியமாக வாழ்வான். அப்ப நித்தியமாக வாழக்கூடியதற்கு என்ன அறிவு தேவைங்கிறத, அல்லது நித்தியமாக வாழக்கூடிய நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளக்கூடிய நித்திய ஜீவ வார்த்தைகளை ஆதாமுடைய அறிவுக்கு அன்றைக்கு தடை செய்து விட்டார். அப்போ தடை பண்ணுறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடர்வில் பட்டத்தையும் வச்சார். கேருபீன்கள் என்ன அர்த்தம் சொல்லுங்க பாப்போம். கேருபீன்கள் தேவ தூதர்கள். தேவ தூதர்களை இதுக்கு காவல் வச்சிட்டார். எந்த காரணத்தை கொண்டும் நித்திய ஜீவனை அடைவதற்காக ஆதாம் வந்து நித்திய ஜீவ வார்த்தைகளை கண்டுபிடிக்க கூடாது. கலாத்தியர் 3:16-19 வரை வாசிப்போம். இல்ல, கலாத்தியர் 3:16-19 வரை
கூட்டப்பட்டு
தேவ தூதரை கொண்டு மத்தியஸ்தன் கையிலே கட்டளையிடப்பட்டிருக்கிறது. அப்படின்னா தேவ தூதர்களை கொண்டு கிறிஸ்துவனுடைய விசுவாசத்தினால் வருகிற நித்திய ஜீவன் வருவரைக்கும் அந்த நித்திய ஜீவ வார்த்தைகள் தடை செய்யப்பட்டிருக்கிறது. அது இயேசு கிறிஸ்துவின் மூலம் அந்த தடை நீக்கப்பட்டு நித்திய ஜீவ வார்த்தைகள் இன்றைக்கு தாராளமாக நம்மளுக்கு இன்றைக்கு வேதத்தில் இருக்கிறது, அல்லது நம்ம பேசலாம். அப்போது இங்கே நித்திய ஜீவ வார்த்தைகளை ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை இருக்கிற ஜனங்களுக்கு கொடுக்காமல் ஆண்டவர் தடை செய்திருந்தார். அப்போ அந்த காலத்தில் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முகத்தின் வேர்வையினால் அப்பம் பூசிச்சவங்க ஒரு சில ஆட்கள் இருக்காங்க. யார் யாராக இருக்கும்? தாவீது. ஓரளவுக்கு தான் அவங்கெல்லாம் அப்பம் பூசிச்சிருக்காங்க. இல்லை, அதெல்லாம் வந்து ஆண்டவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட தீர்க்க தரிசிகள். தேவன் முகத்தின் வேர்வையினால் கஷ்டப்பட்டு ஆவிக்குரிய அப்பம் பூசிச்சவங்க. நோவா வந்து தேவனுடைய வார்த்தைகளை சிந்திச்சு தியானிக்கிறதுனால ஆவிக்குரிய அப்பம் பூசிச்சாரு. அதுக்கப்புறம் இங்கே நான் முதலே வாசித்தவன் 16 ஒன்று சொல்லுதேன். ஆபிரகாமனுடைய சந்ததின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கார். ஆபிரகாம் எப்படி அப்பம் சாப்பிட்டாரு? விசுவாசத்தினால் அப்பம் சாப்பிட்டார். அப்படின்னா ஆபிரகாம் வந்து முகத்தின் வேர்வையினால், அப்படின்னா சிந்திச்சு தியானிச்சு விசுவாசத்தில் இப்படி இருக்கலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு அந்த ஆவிக்குரிய அப்பத்தை சாப்பிட்ருக்கார். அதனால ஆபிரகாமுடைய சந்ததி என்று சொல்லும்போது அந்த சந்ததி கிறிஸ்து. ஆபிரகாம் எப்படி கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முகத்தினுடைய வேர்வையினால் என்ன மாதிரி அப்பம் சாப்பிட்டாரு? சோத்திரம். விசுவாசனால ஆபிரகாம் நீதிமான் ஆனான். ஆனால் அந்த விசுவாசனால் நீதிமான் ஆகிறதுக்கு ஆபிரகாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு முகத்தின் வேர்வையினால் ஒரு அப்பம் சாப்பிட்டார். அந்த அப்பம் சாப்பிட்டதுனால தான் இன்றைக்கு விசுவாசியனுடைய தகப்பன் என்று ஆபிரகாமை நாம் சொல்லுகிறோம். கிரியைகள் வெளியே வந்துருச்சு. அப்ப என்ன காரியத்தை வச்சு அவருடைய என்ன கிரியையினால ஆபிரகாம் நீதிமான் என்று அடையாளம் காணப்பட்டான்? ஏன்னா அன்னைக்கு வந்து நித்தியஜீவ வார்த்தைகளை ஆண்டவர் தடை பண்ணியிருக்கார், தேவதூதர்களை கொண்டு தடை பண்ணியிருக்கார். ஆனாலும் ஆபிரகாமுக்கு வந்து அதிகமான பசி, ஆவிக்குரிய காரியங்களில் அதிகமான பசி இருந்ததுனால என்ன பண்ணுறாரு, கஷ்டப்பட்டு வேலை செய்கிறாரு. கஷ்டப்பட்டு வேலை செய்யும்போது முகத்தின் வேர்வை வருகிறது. அப்படின்னா அறிவு நல்லா சிந்திச்சு தியானிச்சு அந்த ஒரு காரியத்தை அவர் செஞ்சார். அதனால இன்னைக்கு ஆபிரகாம் சுவாசிகளுடைய தகப்பன் என்று நாம சொல்கிறோம். இல்லை அது
இல்லை,
அது நியாயப்பிரமாணம் வந்து அதுக்கு மோசே மூலம் தான் கொடுக்கப்பட்டது. ஆனால் அதுக்கு 430 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்து ஆபிரகாம் வந்து அந்த நீதியை செஞ்சிருக்காரு. தசம் பாகம் கொடுத்தார். நியாயப்பிரமாணத்தில் மோசைக்கு எழுதி கொடுக்கறதுக்காக திட்டம் பண்ணி வச்சிருக்கிற அந்த அளவின்படி நியாயப்பிரமாணம் கொடுக்கறதுக்கு முன்னாலேயே ஆபிரகாம் வந்து தேவனுக்கு தசம்பாகம் கொடுத்தார். அதனால ஆபிரகாம் விசுவாசியுடைய தகப்பன் என்று அடையாளம் காணப்பட்டான். அப்போது இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த தடை நீக்கப்பட்டு இன்றைக்கு எல்லாருக்குமாக நித்தியஜீவ வார்த்தைகளை புசிக்கும்படி உண்டான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். எபிரேயர் 1:13-14 அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகள் அப்படின்னா தேவனுடைய செய்தியை அறிவிக்கிற ஆட்கள். அப்ப இந்த காலம் வரைக்கும் இதை தடை பண்ணணும், இந்த காலத்துக்கு அப்புறம் இதை தடை பண்ணக்கூடாது அப்படிங்கிற திட்டத்தை ஆண்டவர் தூதர்களை கொண்டு திட்டம் பண்ணியிருக்கிறார். அதனால் ஆதாமுக்கு வந்து அன்றைக்கு பாவம் செஞ்சதுனால ஏதேனும் தோட்டத்தில் வெளியே அனுப்பப்பட்டு அந்த ஜீவபுருஷத்துக்கு போகிற வழியை ஆண்டவர் காவல் பண்ணினால் அந்த ஆதாமினால் உண்டான சாபம் 2வது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் நீக்கப்பட்டு இன்றைக்கு நித்திய நித்திய ஜீவ வழியில் போகிற வாசல் வந்து நம்மளுக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அப்படின்னா நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ளும்படியாக அடைக்கப்பட்ட வாசல் இப்பொழுது கிறிஸ்துவின் மூலம் திறக்கப்படுகிறது. அதனால் இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலம் நித்திய ஜீவ வார்த்தைகள் நம்மளுக்கு தாராளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கலாத்தியர் 4:1-7 வாசிப்போம். போதும், இங்க பார்த்தீங்கன்னா தேவன் குறித்த காலம் வரைக்கும் அந்த நித்திய ஜீவ வார்த்தைகள் தடை செய்யப்பட்டிருந்து குறித்த காலம் முடிஞ்சதுடனே இயேசு கிறிஸ்துவை தேவன் அனுப்பி அந்த நித்திய ஜீவ வார்த்தைகளை தேவன் நம்மளுக்கு கொடுத்தார். இங்கே சுதந்திரவாளியானவன் எல்லாவற்றிற்கும் எஜமானாயிருந்தும் அவன் சிறு பிள்ளையாயிருக்கும் அளவும் அவனுக்கும் அடிமையானவனுக்கும் வித்தியாசம் இல்லை. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய காலம் வருகிற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் அல்லது சாதாரண தூதர்களுக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லாமல் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வெளிப்பட்ட போது இவர் தான் குமாரன், மற்றாள்கள்லாம் தேவதூதர்கிற அடையாளம் வெளிப்பட்டது. இது இதே மாதிரி நாம் வந்து அறிவில்லாமல் இருக்கும் பொழுது அல்லது உலகத்திலே பாவத்திற்கு அடிமைப்பட்டிருக்கிற பொழுது நாம் வந்து எல்லா சட்டத்திட்டங்களுக்கும் கீழ்ப்படியாமல் இருக்கும் பொழுது ஆவிக்குரிய மனுஷனுக்கும் அல்லது பாவியாக இருக்கிற மனுஷனுக்கு உண்டான வித்தியாசம் நம்மளுக்கு தெரியாமல் இருந்தது. ஆனால் என்றைக்கு தேவனுடைய வார்த்தை அல்லது தேவனுடைய சமயம் வந்ததோ அந்த சமயம் முதல் தேவன் எப்பொழுது நம்மளுக்கு ரட்சிப்பை கொடுத்தாரோ அந்த நாட்கள் முதல் நாம் சுதந்திரவாளி என்கிற உரிமை நம்மளுக்கு அது உணர்த்தப்பட்டது. அப்போ இயேசு கிறிஸ்து வந்து அந்த குறிப்பிட்ட நாட்கள் முடிஞ்ச உடனே ஆண்டவர் தன்னுடைய குமாரனை அனுப்பி விழுந்து போன ஆதாமை மீட்டு திரும்பவுமாக ஆதாமுடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படியாக நம்மளை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். ரோமர் 8:1-4 ரோமர் 8:1-4 வரை போதும். இங்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து ஆதாம் செய்த பாவத்திற்கு பலியாகவும் அதுபோல ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வருகிற வரை செய்த ஜனங்களுடைய பாவத்திற்காகவும் ஒரு மனுஷன் பலியாகி அந்த ஒரு மனுஷனுடைய பலியினாலே எல்லாருக்கும் நீதி கிடைக்கும்படியாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு கிருபை செய்திருக்கிறார். ரோமர் 5:10-15 வரை
நாம் தேவனுக்கு சத்துருக்களாயிருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அதுவும் அல்லாமல் இப்பொழுது ஒப்புரவாகுதலை நமக்கு கிடைக்கப்பட்டன நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் தேவனை பற்றியும் மேன்மை பாராட்டுகிறோம். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படுவதற்கு முன்னும் பாவம் உலகத்தில் இருந்தது. நியாயப்பிரமாணம் இல்லாதிருந்தால் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாமின் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன் ஆனாலும் மீறுதலின் பலன் கிருபை வரத்தின் பலனுக்கு ஒப்பானதல்ல. எப்படியெனில் ஒருவனுடைய மீறுதலினாலே அநேகர் மரித்திருக்க தேவனுடைய கிருபையும் இயேசு கிறிஸ்து என்னும் ஒரே மனுஷனுடைய கிருபையினாலே வரும் ஈவும் அநேகர் மேல் அதிகமாய் பெருகி இருக்கிறது.
போதும். இங்க பாத்தீங்கன்னா ஆதாம் வந்து பாவம் செய்தான், அந்த பாவத்தினாலே மரணம் வெளிப்பட்டது. அப்போ அந்த பாவமும் மரணமும் ஆதாமுடைய சந்ததியாராகிய எல்லா ஜனங்களையும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அப்போ முதல்ல வந்து ஆதாம் செய்த பாவமும் மரணமும், அப்போ ஆதாம் பாவம் செய்தனால மரித்தான், அந்த மரணம் ஆதாம் முதல் மோசே வரை மரணம் எல்லாத்தையும் தொடர்ந்து கொண்டே வந்தது. அப்படின்னா மரணம்னா எழுத்தின்படி உண்டான மரணம் இல்லை, ஆவிக்குரியின் நிலைமையில் இருக்கிற ஆத்மா மரணம். ஆதாமுக்கு ஆண்டவர் ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதும்போது அவன் ஜீவ ஆத்மாவானான். அந்த ஜீவ ஆத்மா தேவனுடைய கற்பனையை மீறும் பொழுது அது மறித்து சாதாரண ஆத்மாவாக மாறிடுச்சு. அப்போ சாதாரண ஆத்மாவாக இருக்கிற நிலைமை ஆதாம் முதல் மோசே வரை எல்லாரும் மரணத்திற்கு கீழாகத்தான் இருந்தார்கள். ஆனால் அந்த மரண திரும்பமாக ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை பார்த்தீங்கன்னா எல்லாரும் பாவத்திற்கு அடிமையிலாக இருக்கிறார்கள். இங்கே முதலாவது மரணத்துக்கு அடிமையிலாக இருக்கிறார்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை எல்லா ஜனங்களும் பாவத்திற்கு அடிமையிலாக இருக்கிறார்கள். கலாத்தியர் 3:3 கலாத்தியர் 3 20 26 வரை வாசிப்போம்.
தேவனே ஒருவர், அப்படியானால் நியாய பிரமாணம் தேவனுடைய வாக்கு தத்தங்களுக்கு விரோதமா அல்லவே? உயிரை கொடுக்கத்தக்க நியாய பிரமாணம் அருளப்பட்டு இருந்ததானால் நீதியானது நியாய பிரமாணத்தினால் உண்டாயிருக்குமே. அப்படி இராதபடியால் இயேசு கிறிஸ்துவை பெற்ற விசுவாசத்தினாலே பலிக்கிற வாக்கு தத்தம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு அளிக்கப்படும்படி வேதம் எல்லாரையும் ஏகமாய் பாவத்தின் கீழ் அடைத்து போட்டது. ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற விசுவாசத்திற்கு ஏதுவாக நாம் அடைக்கப்பட்டவர்களாய் நியாய பிரமாணத்தின் கீழ் காவல் பண்ணப்பட்டிருந்தோம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு நியாய பிரமாணம் நம்மை கிறிஸ்துவனிடத்தில் வழிநடத்துகிற உபாத்தியாய் இருந்தது. விசுவாசம் வந்த பின்பு நாம் உபாத்திக்கு கீழானவர்கள் அல்லவே? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறீர்களே.
போதும். இங்க பாத்தீங்கன்னா ஆதாம் முதல் இயேசு கிறிஸ்து வரை ஜனங்கள் எல்லாருமே பாவத்திற்கு அடிமையிலாயிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து உயிர் தெழுந்ததுனால எல்லா ஜனங்களும் பாவத்திலிருந்து விடுதலையாகி இருக்கிறார்கள். இதில் ரோமர் 8:1-4 நாம் வாசிக்கும் போது போதும். இங்க பாத்தீங்கன்னா பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிட்டு, அப்ப மோசே மூலம் தேவன் நியாய பிரமாணத்தை கொடுக்கும் போது ஜனங்கள் மரணத்தினுடைய பிடியிலிருந்து விடுதலை ஆக்கியிருக்கிறார்கள். காரணம், நியாய பிரமாணத்தை கை கொள்ளும் போது நியாய பிரமாணத்தினுடைய சாபத்திலிருந்து அல்லது மரணத்திலிருந்து ஜனங்கள் விடுதலை ஆக்கப்படுகிறார்கள். ஆனால் மீண்டுமாக ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக முடியவில்லை. காரணம், நியாய பிரமாணம் என்னன்னு கேட்டிங்கன்னா செய்யாதே அப்படிங்கிற கட்டளை மட்டும்தான் சொல்லுது. அப்போ செய்யாதே அப்படின்னு சொன்னப்பட்ட கட்டளைகளை செய்யாமல் இருக்கும் பொழுது அவனுடைய ஆத்மா மரணம் அடையாமல் ஜீவனோடு இருக்கிறது. ஆனாலும் மீண்டும் பாவம் தொடர்ந்து கொண்டே வருகிறது. அப்போ பாவம் தொடர்ந்து கொண்டு வருகிற சமயத்தில் இயேசு கிறிஸ்து தான் அந்த செய்ய வேண்டும் என்கிற கட்டளையை செய்து அந்த பாவத்தை மேற்கொள்ளக்கூடியதான அந்த பலியாக ஒப்பு கொடுத்து அந்த பாவத்திற்கு ஒரு முடிவு கொண்டு வருகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து வரும் வரை பாவமும் மரணமும் ஜெயம் கொள்ளாமல் இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்ததுனால பாவமும் மரணத்திலிருந்த பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கி இன்றைக்கு ஆதாம் என்ன ஆசீர்வாதங்களை இழந்து போனானோ அந்த ஆசீர்வாதங்களை மீண்டுமாக மனித சமுதாயம் பெற்று அனுபவிக்கும்படியாக தேவன் அந்த சாபத்திலிருந்து நம்மளை மீட்டெடுத்தார். அப்போ ஆதாமுடைய சாபத்தில் வந்த காரியங்கள் இயேசு கிறிஸ்து வரை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஆனால் இது வந்து மரணம் மோசை வரைக்கும் தொடர்ந்தது, இயேசு கிறிஸ்து வரை பாவம் தொடர்ந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து பாவத்தையும் மரணத்தையும் ஜெயம் கொண்டாலும் இன்னமும் வந்து சகலமும் முடிவுக்கு வரலை. இன்னும் வந்து பாவமும் ஆவிக்குரிய மரணம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அது வந்து எப்போன்னு கேட்டிங்கன்னா அது வந்து இன்னும் சகலமும் அவருடைய பாதப்படிக்கு கீழே வரவில்லை. அப்போது திரும்பவும் ஆண்டவர் வந்து இன்னும் வேறு காலங்களை தேவன் வைத்திருக்கிறார். எப்படி ஒவ்வொரு காலத்திற்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை தேவன் தடை செய்து ஒவ்வொரு காலமாகும்போது அந்த ஆசீர்வாதங்களை தேவன் விடுதலையாக்குகிறார் அல்லது அந்த ஆசீர்வாதங்களை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். அப்படியாக மோசை வரை மரணம் ஆட்கொண்டது. அந்த மோசையுடைய காலம் முதல் அல்லது நியாயப்பிரமாணம் கொடுத்தது முதல் மனுஷன் மரணத்திலிருந்து விடுதலை ஆகிறான். அதே மாதிரி இயேசு கிறிஸ்து வரும் வரை பாவத்திற்கு அடிமையாகி இருந்த ஜனங்கள் இயேசு கிறிஸ்துனுடைய பாவ பலியினாலே ஜனங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆகியிருக்கிறார்கள். ஆனாலும் இன்னும் வந்து சகலமும் அவருக்கு கீழ்பட்டிருக்காமல் இன்னும் வந்து சாத்தானுடைய வல்லமை இன்னும் கிரியை செய்துட்டே இருக்குது. ரோமர் 5:16-25 வரை வாசிப்போம்.
மேலும் ஒருவன் பாவம் செய்வதால் உண்டான தீர்ப்பு தேவன் அவர்களும் ஈவு கோப்பானதல்ல. அந்த தீர்ப்பு ஒரே குற்றத்தின் நிமித்தம் ஆக்கினைக்கு ஏதுவாக இருந்தது. கிருபை வருமோ அநேக குற்றங்களை நீக்கி நீதி விளங்கும் தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. அல்லாமலும் ஒருவனுடைய மீறுதலினாலே அந்த ஒருவன் மூலமாய் மரணம் ஆண்டு கொண்டிருக்க கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெறுகிறவர்கள் இயேசு கிறிஸ்து என்ற ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுபவர்கள் என்பது அதிக நிச்சயமாமே. ஆகையால் ஒரே மேர்தலினாலே எல்லா மனுஷருக்கும் ஆக்கினைக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டானது போல ஒரே நீதியினாலே எல்லா மனுஷருக்கும் ஜீவனை அளிக்கும் நீதிக்கு ஏதுவான தீர்ப்பு உண்டாயிற்று. அன்றியும் ஒரே மனுஷருடைய கீழ்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படுதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. அந்த அப்படி இருந்தும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை அதிகமாய் பெறுகிற்று. ஆதலால் பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது.
சோத்ரம். இப்ப பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்ததுலேருந்து கிருபையை ஆண்டவர் கொடுத்துட்டார். கிருபையில அளவில்லாத கிருபை. அப்ப கிருபையினால தேவனுடைய வார்த்தைகளை பெற்று அதை கிரியில செய்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனுக்கு போற வழி வந்து ஆண்டவர் திறந்து கொடுத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அப்போது முதலாம் ஆதாம் அப்படின்னா ஆதாமுக்கு தேவன் பல ஆசீர்வாதங்களை கொடுத்து அதை ஆண்டு அனுபவித்து கொள்ளும்படியான அதிகாரங்களை கொடுத்தார். ஆனால் ஆதாம் வந்து எதையும் ஆண்டு அனுபவிக்கவே இல்லை, எதையும் கீழ்படுத்தவே இல்லை. பத்தாவதுக்கு ஆதாம் என்ன பண்ணார்னா ஏவாளுடைய பேச்சை கேட்டு இடறி விழுந்ததுனால ஆதாம் ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே அனுப்பப்பட்டார். அந்த ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே அனுப்பப்பட்ட நிலைமையிலிருந்து இரண்டாம் ஆதாம இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் அந்த ஆதாமுடைய சந்ததிகள் ஆதாமுக்கு தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்களை அனுபவிக்க முடியாமல் தேவனுடைய சாபத்தை அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவினால அந்த சாபம் நீக்கப்படுகிறது. அப்போ இயேசு கிறிஸ்துவினால அந்த சாபம் நீக்கப்படும் போது திருப்பியும் ஆதாமுடைய சந்ததி எங்கே போவாங்க? யாருக்காவது தெரியுமா எப்படி ஆதாமுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதுக்காக அவர்கள் கடந்து செல்வது? அப்படின்னா ஆதாம் ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பப்பட்ட போது சாபம் தொடர்ந்தது. அந்த சாபம் நீங்கின பொழுது திரும்பவும் ஆதாம் வந்து ஏதேன் தோட்டத்துக்குள்ள போறான். அப்ப ஏதேன் தோட்டத்துக்குள்ள போகும்போது அங்கே இருக்கிற ஆசீர்வாதங்களை மனுஷன் இன்றைக்கு வாழ்வுக்குரிய நிலைமையிலே அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி தேவனுடைய அந்த
எழுத்தாச்சு.
ஆனா இயேசு கிறிஸ்து மூலம் அது நீக்கப்பட்டாச்சு. இந்த கேருபீன்கள் தேவ தூதர்கள் மூலம் நியாயப்பிரமாணம் காவல் செய்யப்பட்டிருந்தது. ஆனா வாக்குத்தத்த சந்ததி வரும் வரை நியாயப்பிரமாணத்தை கொண்டு ஆண்டவர் காவல் வைத்திருந்தார். அப்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் வந்து அந்த சாபம் நீக்கப்படுகிறது. அப்ப திரும்பியும் மனுஷன் எங்க போறானா ஏதேன் தோட்டத்துல போறான். அப்போ ஏதேன் தோட்டத்துக்குள்ளே என்னென்ன ஆசீர்வாதம் இருக்குதோ அப்படின்னா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி இருந்த மனுஷன் தேவனுடைய சமூகத்திற்கு பக்கமாக போகிறான். அப்போ இன்னைக்கு எழுத்தின்படி ஏதேன் தோட்டத்தில் ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதங்களை இன்னைக்கு ஆவிக்குரிய நிலைமையில் அனுபவித்து கொண்டிருக்கிறான். இன்னும் கொஞ்சம் நாளாகும்போது என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா ஆயிரம் ஆண்டு ஆட்சி வந்து ஏதேன் தோட்டம் மாதிரி இந்த பூமியில் எல்லா ஆசீர்வாதங்களும் நிறைஞ்சிருக்கும். எப்படி ஏதேன் தோட்டத்தில் இருக்கும்போது ஆதாம் என்னென்ன நிலைமையில் இருந்து தேவனை ஆராதித்து கொண்டு இருந்தானோ அதே மாதிரி ஜனங்கள் தேவனை மிக சமீபமாக இருந்து அல்லது ஏதேன் தோட்டத்தினுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிப்பார்கள். அப்போ இன்றைக்கு ஆவிக்குரிய நிலைமையில் இதை அறிந்து கொண்டவர்களுக்கு தான் தங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்னங்கிறது தெரியும். அதை இந்த இயேசு கிறிஸ்து எதுக்காக வந்தார், என்ன பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார், அதனால் நம்மளுக்கு என்ன பயன் அப்படிங்கிறத சிந்தித்து தியானிக்காமல் இருக்கிறவங்களுக்கு ஆதாம் வந்து எப்படி ஏதேன் தோட்டத்துக்கு வெளியே இருக்கிறானோ அதே மாதிரி நாம் எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதங்களுக்கு புறம்பாக தான் நாம் இருப்போம். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்களை அனுபவிக்கிறதுக்கு முதலாவது நாம் செய்ய வேண்டியது தேவனுடைய கிருபையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி தேவனுடைய கிருபையினால் கிடைக்கப்பட்ட வசனங்களை நாம் சிந்தித்து தியானித்து வாசிக்காமல் இருந்தால் ஆதாம் எப்படி கஷ்டப்பட்டான் அப்படின்னா ஏதேன் தோட்டத்துக்கு வெளியில் அந்த மாதிரி முகத்தின் வேர்வையினால தான் நம்மளை என்ன சிந்தித்து தியானித்து நம்முடைய சுய அறிவினால தான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நம்ம நடக்கும். ஆனால் நம்ம சுய அறிவை விட்டுட்டு என்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து செயல்படுகிறோமோ அன்றைக்கு நம்மளுக்கு நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கொடுக்கப்படுகிறது. ஒன்று கொரிந்தியர் 15:20-26. ஒன்று கொரிந்தியர் 15 20 26 வரை. போதும். அப்போ ஒருவன் மூலமாய் வந்த சாபம் ஒரு ஆள் மூலம் நீக்கப்பட்டது. அது மாதிரி ஒரு ஆளுடைய மரணத்தின் மூலம் வந்த சாபம் ஒரு ஆளுடைய உயிர்த்தெழுதலினால் ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு சகல ஜனங்களுக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 1 Corinthians 15:45-48 வரை வாசிப்போம்.
வந்தபடியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவாத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். ஆகிலும் ஆவிக்குரிய சரீரம் முந்தினதல்ல, ஜென்ம சரீரமே முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. முந்தின மனுஷன் பூமியிலிருந்துண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே.
போதும். இங்க நாம வந்து கடைசி சத்துரு மரணம், அந்த மரணத்தை எப்படி ஜெயங்கொள்றதுன்னு கேட்டீங்கன்னா, முதல் சரீரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, முதல் சரீரம் மண்ணிலொன்றானது. அப்போ ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அப்போ ஆவிக்குரிய சரீரத்திற்கும் மாம்சத்தின்படி உண்டான சரீரத்திற்கும் ஒரு தொடர்பு இருக்குது. அப்போ மாம்சத்துக்குரிய சரீரம் முந்தினது, ஆவிக்குரிய சரீரம் பிந்தினது. அப்போ இந்த ரெண்டு சரீரத்தில் ஏதாவது ஒன்று வந்து ஜெயங்கொள்ளணும். அப்படின்னா ஒன்றா ஆவிக்குரிய சரீரம் உயிரோடு இருக்கணும், இல்லை ஆவிக்குரிய சரீரம் உயிரோடு இருக்கணும், இல்லாட்டினா மாம்சத்தின்படி இருக்கிற சரீரம் உயிரோடு இருக்கணும். இந்த ரெண்டில் வந்து ரெண்டுமே உயிரோடு இருக்கிற என்றைக்குமே உயிரோடு இருக்காது, ஏதாவது ஒன்று தான் வந்து உயிரோடு இருக்கும். அப்போ மாம்ச சரீரம் உயிரோடு இருந்தால் ஆவிக்குரிய சரீரம் என்ன இருக்கும், செத்துருக்கும். அல்லது ஆவிக்குரிய சரீரம் உயிரோடு இருந்தால் மாம்ச சரீரம் செத்துருக்கும். அப்படி இருந்ததுன்னா இடையில வந்து திருப்பியும் இந்த ஆவிக்குரிய மனுஷனை திருப்பி ஜெயிச்சிருவான். அதனால வந்து முழுவதும் சாகடிச்சாதான் ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியும். பாதி கிறிஸ்தவங்க, அது கிறிஸ்தவங்க தான், இங்கே வந்து சரீரத்தில் வந்து அப்படி இருக்க முடியாது. வசனம் சொல்லுது ஒருவன் எதனால் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அவன் அதற்கு அடிமையாக இருக்கிறான். எதில் என்ன ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கிறானோ அவன் ஓட்டப்பந்தயத்துக்கு அடிமை. பொய் நல்லா சொல்கிறான்னா அவன் பொய்க்கு அடிமை, நல்லா திருடுறான்னா அவன் திருட்டுக்கு அடிமை. அப்போ எந்த மனுஷன் வெளிப்படுறானோ அந்த மனுஷனுக்கு அவன் அடிமை. அப்போ இங்கே வந்து கடைசி சத்துரு மரணம், இந்த மரணத்தில் யாரை வந்து யாரை ஜெயிக்கிறோமோ அதனால தான், அந்ததுனால தான் நம்மளுக்கு வெற்றி இருக்குது. ஒன்றா ஆவிக்குரிய சரீரம் மறிக்கணும், இல்லாட்டினா மாம்ச சரீரம் மறிக்கணும். இந்த மரணம் தான் கடைசி சத்துரு. நாம் யாரை சாகடிக்கிறோங்கிறத வச்சு தான் நம்முடைய ஜெயம் இருக்குது. இப்போ யாரை சாகடிக்கலாம்? ஆமாம், எழுத்தின்படி சரீரத்தை செத்தா உயிரோடு இருக்க முடியாது இல்லைங்களா. ஆனால் மாம்ச சரீரத்தில் வந்து சரீரத்தை வந்து நேரடியாக சாகடிக்காமல் சரீர அவயவங்கள் இருக்கிற அந்த பாவ பிரமாணத்தை வந்து சாகடிக்கணும். 1 Corinthians 15 பார்த்தீங்கன்னா அதில் வந்து 49 அப்புறம் வாசிங்க.
மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிற என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமையே சுதந்திரிப்பதும் இல்லை. இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலே நாம் எல்லாரும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபம் ஆக்கப்படுவோம். அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ள வேண்டும். அழிவுள்ளதாகி இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும் பொழுது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும்.
போதும். இப்போ மரணத்தை ஜெயம் கொள்றது எப்படின்னு கேட்டீங்கன்னா, அழிவுள்ளது இருக்குது, அழியாமை இருக்குது. அப்போ அழிவுள்ளதின் மேல அழியாமையை நாம தரித்து கொள்ள வேண்டும். அப்புறம் சாவுள்ளதுன்னு ஒன்று இருக்குது, அந்த சாவுள்ளதின் மேல சாவாமையை நாம் தரித்து கொள்ள வேண்டும். அப்படின்னா இந்த அழிவுள்ள இந்த சரீரத்தின் மேல அழியாமையாக இருக்கிற அழியாமைன்னு என்ன, அழியாமை யாருக்கா தெரியுமா? நித்திய ஜீவனை தரித்து கொள்ள வேண்டும். இந்த அழிவுள்ள உலகத்தில் நாம் இருக்கும் பொழுது அழியாமை ஆகிய நித்திய ஜீவ வார்த்தைகளை நாம் கை கொள்ளும் பொழுது இந்த அழிவுள்ள மாம்ச சரீரம் அதுக்கு கீழ்ப்படிந்திருக்கும். அப்புறம் சாவுள்ளது, சாவுள்ளதுன்னா இந்த உலகத்தில் உன்னோட மண்ணை மக்கி போகிற அநேக காரியங்கள் இருக்குது, அதுக்கு மேலே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா சாவாமை, நித்தியமாக இருக்கக்கூடிய ஆசிர்வாதங்கள். முதல்ல சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ஆத்மாவை குறித்து சொன்னது, ரெண்டாவது சொன்னது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உலக பிரகாரமான சொத்து சுகம் உலகத்தில் சேர்த்து வச்ச பொக்கிசங்கள். அப்போ முதல்ல நம்முடைய ஆத்மா முதலாவது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆத்மா அனுபவிக்கக்கூடிய ஆசிர்வாதங்களை நாம் சேகரிக்கணும். அப்போ இந்த சாவுள்ளதாகிய இது சாவாமை, நம்ம ஆத்மா சாகாமல் இருக்கிறதுக்கு நித்திய ஜீவ வார்த்தைகளை சுதந்திரத்து கொள்ளும் பொழுது அது ஜீவன் அடைகிறது. அதுக்கப்புறம் இந்த பூமியில் இருக்கிற அழிவுள்ளது அழிஞ்சு போகிற ஆசீர்வாதங்களை இங்கே சேர்த்து வைக்காமல் அழியாத ஆசீர்வாதங்களை பரலோகத்தில் நாம் சேர்த்து வைக்கும்போது ஆத்மாவும் உயிரடைஞ்சிருது, ஆத்மாவுக்கு உண்டான ஆசீர்வாதங்களும் நாம் இங்கே பூமியிலேயே சேர்த்து வைக்கிறோம். அப்போ அங்கே வந்து எந்த திருடனும் உள்ளே போக மாட்டான், அங்கே வந்து கெட்டு போகாது, அது நித்தியமாக இருக்கும். ஆஹா, அங்கே அங்கே கொண்டு போக வேண்டாம், அங்கேயும் எல்லாமே இருக்குது. இல்லை இங்கே தங்க மட்டும் அங்கே போக முடியாத சொன்ன மாதிரி. ஆமாம், இங்கே அழிவுள்ளதில் இங்கே சேர்த்து வச்சாச்சுன்னா இங்கே பேரெல்லாம் நம்ம வீட்டில் அங்கே இங்கே எல்லா பக்கமும் நம்ம பேர் எழுதி வச்சு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்லாம் நிறைய இடத்த வாங்கி வச்சு கடைசியில் ஒன்றும் அனுபவிக்க முடியாமல் போயிருமே. அதுக்கு இருக்கிறதெல்லாம் விற்று ஏழை பாளையில் கொடுத்துட்டு எப்போ வந்தாலும் சரி பரலோகத்துக்கு போகிறதுக்கு. ஆமாம், அதனால தான் நாங்கள் என்ன பண்ணிட்டோம், இன்னும் ஒன்றும் சேர்த்து வைக்க போகிறதில்ல, எல்லாத்துக்கும் சாப்பாடு கொடுத்துறது, இருக்கிறவங்களுக்கெல்லாம் என்னென்ன காசு எப்போ போகிறதோ அடுத்தவங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி நாங்கள் வந்து முடிவு பண்ணி என்ன ஆசீர்வாதம் ஆண்டவர் எங்களுக்கு யார் மூலம் கொடுத்தாலும் சரி அப்பப்போ கணக்கு வந்து அக்கௌண்ட் செட்டில் பண்ணிட வேண்டியது. ஆமாம், அதுக்கு இங்கேருந்து இப்படி போட்டால் தான் பேங்க்கில் அங்கே போய் சேரும், அதை விட்டு போட்டு நான் பாட்டுக்கு சேர்த்து வச்சு நான் செத்ததுக்கப்புறம் ஐயோ பாஸ்டர் எவ்வளவோ சேர்த்தாரு, இவ்வளோ அங்கே வச்சுருக்காரு இங்கே வச்சுருக்காரு, அது வாரிசு யாருமே இல்லைன்னு இங்கே இருக்கிற ஜனங்களுக்குள்ளேயே பிரச்சனை ஆயிரும். ஆமாம், அதனால் வந்து இங்கே சேர்க்கவும் வேண்டாம், நம்ம இங்கே வைக்கவும் வேண்டாம், அதனால் வர்றது அப்பப்போ செலவு பண்ணியாச்சுன்னா நம்மளுக்கு பரலோகத்தில் ஆசீர்வாதம் என்றைக்குமா இருக்கும். ஆமாம், அதனால இங்கே தலையை பிக்காத அளவுக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை நான் இங்கே சேர்த்து வச்சுருக்கிறேன். என்ன ஆசீர்வாதம்னா இப்போ புக்கு எழுதி முடித்தாச்சு, இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் வந்து ஒரு மாடல் புக்கு பார்த்துடலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆசீர்வாதம் எல்லாத்தையும் மண்டை பிக்க வச்சிடும், எப்படி வாசி சிந்தனை பண்ணி பார்த்தாலும் அவன் நினைக்கிற மாதிரி இருக்காது. பைபிளில் இருக்கிற திட்டம் வேறு, மனுஷன் போடுற திட்டம் வேறு. அப்படி வந்து அந்த மாதிரி ஆசீர்வாதத்தை இப்போ நான் சேர்த்து வச்சுருக்கிறேன், இது நான் போனாலும் இந்த வார்த்தைகள் பேசும். அப்போது வந்து அந்த மாதிரி நித்திய ஜீவ வார்த்தைகளை நித்தியமான ஆசீர்வாதங்களை நாம் இந்த பூமியில் சேகரிக்கிறதுக்கு என்ன பண்ணனா முதல்ல ஒன்று அழிக்கணும், இருக்கிறத அழித்தாதான் முன்னோன்று கிடைக்கும். இருக்கிறத அழிக்காமல் இங்கே கொஞ்சம் கடன் அங்கே கொஞ்சம் கடன் இங்கே இதில் என்னாக அதில் என்னாக இந்த வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, இன்னும் அதிகமாக சம்பாதிக்கலாமா, இன்னும் அந்த பொருளை வாங்கலாமா, இந்த பொருளை வாங்கலாமா, இன்னும் சேவிங் அங்கே சேர்த்து வைக்கலாமான்னு சொல்லி நினைக்க நினைக்க பொருளாதார ஆசீர்வாதம் நம்மளுக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. ஆனால் பூமியில் இருக்கிற எல்லா பொருள்களையும் தூக்கி வீசும்போது வீடு வந்து குப்பைத்தொட்டி ஆகிறதுலேருந்து நல்லா தாராளமாக இடம் கிடைக்கும். இல்லை நிறைய வீடு போய் பார்த்தேன்னு வீடே பெரிய குப்பைத்தொட்டியாக இருக்கும். ஏன்னா இந்த பொருளை எங்கே வைக்கிறதுன்னு தெரியல, எப்படி அதை பராமரிக்கிறதுன்னு தெரியல. அதனால் நிறைய பொருள் வீணாக அப்படியே குப்பையேறி இருந்துகிட்ருக்கு. அதுக்கு பத்தாவதுக்கு என்ன பண்ணுவோன்னா, நம்ம இந்த சிலவங்க பைக் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, அதை பராமரிக்க முடியாமல் குப்பையேறி. இல்லை அந்த ஒரு பொருளை வச்சு கவனிக்கிறக்க நேரம் இல்லை இன்றைக்கி, அப்புறம் எப்படி வாங்கி வச்சுட்டு சும்மா தண்டான்னா இன்ஸ்டால்மெண்ட் தான் கட்டிகிட்ருக்குறோம் வேண்டியது. அப்படி வந்து ஆசீர்வாதங்கள் நம்ம குமிச்சிட்டு இருந்தோம்னா எப்போ இன்ஸ்டால்மெண்ட்டு தீரும்? ஆமாம், இல்லை கடங்காரன் வந்து இடையில தூக்கிட்டு போயிடுவானா? இதுக்கே தான் மைண்டு போயிட்டு இருக்குது. இங்கே ஆவிக்குரிய மனுஷன் வந்து சிந்திக்கிறதுக்கு இங்கே ஒன்றுமே இல்லை. ஆவிக்குரிய மனுஷன் வந்து எந்த காரணத்து கொண்டு உயிரடையக்கூடாதுன்ட்டு இந்த மாம்சத்துக்குரிய மனுஷன் என்ன பண்ணுறான்னா, ஆவிக்குரிய மனுஷனுக்கு ஒரு சுருக்கம் ஒன்று மாட்டி விட்டுறது. சுருக்கம் மாட்டி விட்டானா இவன் எந்த காரணத்து கொண்டு இடையில சிந்திக்கவே மாட்டான். ஆமாம், சுருக்கம் மாட்டி விட்டாச்சுன்னா அவர் அங்கே தொங்கிட்டு இருப்பார். இங்கே எழுத்தின்படி இருக்கிற மனுஷன் நிறைய பிரச்சனைகளை மாட்டி 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 யோசனை பண்ணிகிட்டு இருப்பான். இங்கே ஆவிக்குரிய மனுஷனை கொஞ்சம் எழுப்பி விட்டால் தானே அவன் கொஞ்சம் சிந்திப்பான், இதுக்கு என்ன பண்ணலாம், அதுக்கு என்ன பண்ணலான்னு. அதனால் அவன் சும்மா அவன் அப்படியே கிடைக்கிட்டுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நிறைய பேர் உலகத்தினுடைய ஐஸ்வர்யங்களை போயிருந்து இந்த மரணத்துலேருந்து வெளியே வர முடியாமல், அப்படின்னா ஆவிக்குரிய மரணத்துலேருந்து வெளியே வர முடியாமல் ஒவ்வொரு நாளும் மனுஷன் ஆவிக்குரிய நிலையில செத்துக்கிட்டே இருக்கான். 1 தீமோத்தேயு 6:6 வாசிப்போம்.
உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணமும் உடுக்கமும் நமக்கு உண்டாக இருந்தால் அது போதும் என்று இருக்க கடவும். ஐஸ்வர்யங்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் தண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அடிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் உயராயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு.
ஆ, போதும். இன்னைக்கு இதை விட்டு ஓடின்னு சொன்னா அதுக்குதான் நேரா போறாங்க.
ஆமா,
இதை விட்டு ஓடி.
ஆமா, எதை விட்டு ஓடி? ஆமா, பைபிளை விட்டு ஓடி. இன்னைக்கு விசுவாசத்தை விட்டு போறவங்க தற்கொலை பண்ணி எப்படி சாகுறாங்கன்னு இந்த வசனத்துல இருக்குது. தங்களை உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். அந்த கத்தி எதுன்னு கேட்டீங்கன்னா அந்த பண ஆசை. இதை செய்யணும், அதை செய்யணும், அதை முடிக்கணும், இதை முடிக்கணும் அப்படிங்கிறதுலேருந்து தேவனுடைய விசுவாசத்தை விட்டு விலகி தாங்களே உருவ குத்தி கொள்ளுகிறார்கள். மனசு ஆவிக்குரிய நிலைமையில் எப்படி தற்கொலை பண்ணி சாகிறாங்கிறது இதுதான். அப்போ இதை விட்டு ஓடி தேவனுடைய விசுவாசத்தையும் அன்பையும் நாம் காத்து கொண்டாச்சுன்னா நம்மளுக்கு உலகத்தில் எந்த பிரச்சனையுமே இல்லை. உலகத்தில் நம்மளுக்கு என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, வேண்டாத வேலைகளை வம்பு சம்பாதிச்சு வச்சுருக்கிறது நம்மளுக்கு பிரச்சனையே. வேண்டாத பிரச்சனை எதுன்னு கேட்டிங்கன்னா, பார்க்குறதெல்லாம் வாங்கணும், அதுதான் பிரச்சனையே. அப்போ வாங்கியாச்சுன்னா யாரு காசு கொடுக்கறது? காசு கொடுக்க முடியல. அதனால் பாதி காசை கொடுத்து எடுத்துகிட்டு வந்துட்டு திருப்பி பாதி காசை கட்டி கட்டி அதுக்கு மீட்ரு வட்டி போட்டு கட்டி கட்டி இங்கே ஆவிக்குரிய மனுஷன் இங்கே ஒவ்வொரு நாளும் செத்துக்கிட்டே இருக்கிறான். மீட்ரு வட்டியில் சாகிறான் அன்னைக்கு. அப்படி மீட்டர் வெட்டியில் கட்ட முடியாமல் நிறைய பேர் எழுத்துனபடியே அதே மாதிரி சுருக்கு போட்டு செத்துறாங்க.
அப்பா,
இன்ஸ்டால்மெண்ட்டு. ஆமாம், ஆனால் அதே மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்டு நீங்கள் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை அல்லது வார வாரம் இன்ஸ்டால்மெண்ட்டு டைம் ஒதுக்கியிருக்கேன். டெய்லி 1 மணி நேரம் பைபிள் படிக்கணும் அப்படின்னு இன்ஸ்டால்மெண்ட் பேசிக்கல கொஞ்சம் கொஞ்சமாக வாசி வாசி சிந்திச்சு சிந்திச்சு வந்தீங்கன்னா குறிப்பிட்ட நாளாகும் போது அந்த இன்ஸ்டால்மெண்ட்டு பெரிய ஒரு ஆமாம் பெரிய தொகையாக மாறி நிறைய பணமாக மாறிடும். ஆமாம், 1 மூட்டை பணம் கிடச்சிடும். அப்போ வெள்ளிக்கொப்பான வசனம், தங்கத்துக்கொப்பான தேவனுடைய வார்த்தை ஒரே நாளில் கிடைக்காது. கொஞ்சம் கொஞ்சமாக பணி எப்படி வானத்துலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருதோ அதே மாதிரி தான் தேவனுடைய வசனமும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. அப்படின்னா தேவனுடைய வசனம் இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பேசிக்கலாம் தான் ஆண்டவர் கொடுக்குறாரு, மொத்தமாக ஆண்டவர் கொடுக்கறதில்ல. இல்லை இருக்காது, தலகால் புரியாமல் உடனே நான் தான் கிறிஸ்துன்னு சொல்லிடுவான். ஏசு இல்லை உபாகமம் 32 ஒன்று 2 வாசிப்போம். அதில் பாருங்கள், இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு பேசிக்கில் தான் வந்து தேவனுடைய வசனத்தை ஆண்டவர் கொடுக்குறாரு.
32:1-2 இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும், பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும்.
போதும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இங்க செவி கொடுங்கள், இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு நீங்க செவி கொடுங்கள். கொஞ்சம் கொஞ்சமா வரும், மொத்தமா கிடைக்காது. யாருக்கு மொத்தமாக சொன்னால் இங்கே வந்து புரிஞ்சு கொடுக்க நேரமும்
இல்லை.
இன்ஸ்டால்மெண்ட்டில் சேர்த்து வச்சுக்கிறாங்க. கடைசியில் என்னாச்சு, இங்கே பிரச்சனை பெரும் பிரச்சனையாகி போச்சு. அதனால் சாப்பிட்றதுக்கு இருக்குதா அதை மட்டும் பார்த்துக்கிட்டு, எங்கேயாவது படுக்கிறதுக்கு ஒரு ஆண்டவர் இடம் கொடுத்துருக்காரா அதுக்கு சோத்திரம் சொல்லிவிட்டு, போடுறதுக்கு கொடுத்த துணியை சோத்திரம் சொல்லிவிட்டு போயிட்டு வந்தோம்னா, நம்ம வேண்டாம் வேண்டான்னு சொன்னாலும் சரி ஆண்டவர் திரும்பவும் நல்ல ஆசீர்வாதங்களை கொடுத்துட்டே இருப்பார்.
ஆண்டவர்
வந்து பேர் சொல்லி அழைத்து எல்லா ஆசீர்வாதங்களை கொடுத்தும் கூட அந்த சிந்திக்கிறதே இல்லை. அந்த வந்து கழுதைக்கும் மாட்டுக்கும் ஆண்டவர் ஒரு அடையாளத்தை கொடுத்துருக்காரு. மாடு தன் எஜமானனையும் அறியும். அது இங்கிலீஷ் பைபிள் யாராவது இருந்தால் வாசிக்க பார்ப்போம். மாடையும் மனசில் வந்து மாடு கழுதைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. மாடுன்னா என்ன, கழுதைனா என்னன்னு பாருங்க பார்ப்போம். ஒன்னாம் அதிகாரம் 3 மாடுனா என்ன, கழுதினா என்னன்னு கண்டுபிடிக்க
பார்ப்போம். But Israel does not know. My people do not understand.
அப்படின்னா மாட்டுக்கு வந்து அறிவு நிறைய இருக்கும். மாடு வளர்த்தினவங்களுக்கு தெரியும், மாடு வந்து தன்னுடைய எஜமான நல்ல அடையாளம் கண்டு வச்சிருக்கோம். எஜமான் யாரு வேற ஆள் யாருங்கிறத மாடு நல்லா கண்டுபிடிச்சிடும். யாருக்கா தெரியுமா மாடு வளர்த்துருக்கீங்களா? மாடு எஜமான நல்லா கரெக்டாக கண்டுபிடிச்சிடும். ஆனால் கழுதை பார்த்தீங்கன்னா, கழுதை வந்து எஜமான கண்டுபிடிக்காது. அப்படி இல்லை, கழுதைக்கு இங்கே ஒரு அது கேஜேவினா கரெக்ட் கொஞ்சம் இதாக இருக்கும்.
குட் நியூஸ்ல வந்துங்க, and dying is now where their master feeds them, but that is more than my people Israel now.
The master?
Master feeds them.
Master?
Feeds them, but that is
master feeds them.
ஆமாம், master feeds. Feed. Feeds them.
அப்படின்னா கழுதை வந்து என்னன்னா, எஜமானுடைய கிச்சன் எங்க இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். சமையல் அறை எங்க இருக்குதுங்கிற, சமையல் என்ன சமையல் செய்யறாங்கிறது கழுதைக்கு தெரியும். அப்படி வாசனையினால அறிந்து உணர்ந்து கொள்வது கழுதை, ஆளை பார்த்து தெரிஞ்சுக்கிறது மாடு. பார்த்தாவே தெரிஞ்சிடும். ஆனால் கழுதை அப்படி இல்லை, ஆளை பார்த்தா தெரியாது. அங்கே என்ன சாப்பாடு நடக்குங்கிறத பார்த்து தான், ஓ இதான் எஜமானுடைய வீடு. ஒரு வசனம் இருக்கு அதுக்கு, இல்லை மாடு அந்த இந்த வாசத்துலேயே வந்து கீழே இருக்கு. இஸ்ரவேல அறிவு இல்லாமலும் மாட்டுக்கு இருக்கிற அறிவும் கூட மனசுக்கு இல்லை. 3 மாடு தன் எஜமானனை அப்படின்னா இஸ்ரவேலோ அறிவில்லாமலும், அப்புறம் கழுதை தன் முன்னனை கழுதை வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா உணர்வுனா அந்த வாசனை இல்லை. என் ஜனம் உணர்வு இல்லாமலும் இருக்கிறது. அப்போ வாசனையினாலையும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, ஆளை பார்த்தும் தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, சொந்த ஜனங்கள்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ இந்த அளவுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தும் கூட இன்றைக்கு தேவ ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகி போகும் பொழுது அவர்கள் என்ன நினைக்கிறார்களோ அதே மாதிரி உண்டான காரியங்களை அவர்கள் அறுக்கிறார்கள். அதனால் ஆதாம் கொடுத்த சாபம் இயேசு கிறிஸ்து மூலம் நீக்கப்படுகிறது. ஆனால் ஸ்திரீக்கு கொடுத்த சாபமும் சர்ப்பத்துக்கு கொடுத்த சாபமும் இன்னும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. மல்கியா 2:15-16 வாசிப்போம். மல்கியா 2:15-16 போது போது இங்க ஆண்டவர் ஒரு ஆளை படைச்சாரு, அவனுக்குள்ள சகலமும் பரிபூர்ணமா இருந்தது. அப்புறம் திரும்பவும் ஏன் விலா எலும்பு எடுத்து இன்னொரு ஆளை உண்டாக்குனாரு அப்படின்னா, இங்க வந்து வசனத்துல சொல்லப்பட்டது என்னன்னு
கேட்டீங்க.
அப்ப வந்து இது எழுத்தின்படி உண்டான காரியம் இல்ல, இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் அடங்கி இருக்குது. எப்படி ஆவிக்குரிய தேவ பக்தியுள்ள சந்ததி எப்படி உருவாகிறது, இந்த வசனத்திலே இருக்கு. ஆகையால் ஒருவனும் தன் இளம் வயதின் மனைவிக்கு துரோகம் பண்ணாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாருங்கள். என்ன இதில் எப்படி
கண்டுபிடிக்கணும்?
ஆ, அதுக்கு அடுத்த வசனம் வாசிப்போம். போதும். இளம் வயது மனைவின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா உடன்படிக்கை. இளம் வயது அப்படின்னா என்ன அர்த்தம்? மனைவினா உடன்படிக்கை தெரிஞ்சு போச்சு. இளம் வயது மனைவி, அப்போ உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இளம் வயது அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ இந்த இளம் வயது மனைவி ஒழுங்காக இருந்தானா என்ன, ஆவிக்குரிய தேவபக்தி உள்ள சந்ததி உருவாகும். இளம் வயது மனைவினா யாராக இருக்கா சொல்லுங்க பாப்போம். மனைவினா உடன்படிக்கை, கரெக்டாக தெரிஞ்சு போச்சு நம்மளுக்கு. உடன்படிக்கையில் யார் மீறுறான்னு கேட்டால் ஆவி வந்து அந்த உடன்படிக்கையை மீறுது. அப்போ உடன்படிக்கையில் நாம் கவனமாக இருக்கும் பொழுது அங்கு தேவபக்தியில் சந்ததி உருவாகுது. அப்போ தேவபக்தியில் சந்ததி யாருக்குள்ள உருவாகுதுன்னா, நம்மளுக்குள்ள தேவனுடைய வார்த்தை நிலைத்திருக்கும் பொழுது அல்லது தேவனுடைய உடன்படிக்கையில் நாம் நிலைத்திருக்கும் பொழுது நம்முடைய ஆவிக்கு நாம் துரோகம் பண்ணாமல் நம்முடைய மனசாட்சி கீழ்ப்படிந்து நடந்து உருவாகும் பொழுது நம்மளுக்குள்ள தேவ பக்தி உள்ள சந்ததி உருவாகுது. இல்லை பாப்பா, யார் கரெக்டான பதில் சொல்கிறாங்க பாப்பா? இளம் வயது மனைவி, மனைவினா உடன்படிக்கை. அப்போ உடன்படிக்கை மீறாதபடி உங்கள் ஆவியை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். இப்போ இளம் வயதை கண்டுபிடிச்சாச்சுன்னா இப்போ பதில் எல்லாம் ரெடி ஆகி போச்சு. இல்லை அது இல்லை. இளம் வயது மனைவி இல்லை. சரி, உடன்படிக்கைக்கே வருவான். மனைவினா உடன்படிக்கை, கரெக்டு. எப்போ உடன்படிக்கை பண்ணுறேனாமா? அதான் எப்போ, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நாள் இருக்கு. ஆ, எடுப்போம். எத்தனை ஞானஸ்தானம் எடுத்து இப்போ எத்தனை வருஷம் ஆச்சு? இப்போ 20 வருஷம். இன்னைக்கு அந்த உடன்படிக்கை எப்படி இருக்குது? கரெக்டாக சொல்லிட்டாரு. இளம் வயதுனா இன்னைக்கு எப்படி இருக்குது? உன்னுடைய ஆத்மா அல்லது உன்னுடைய ஆவி இன்றைக்கு எப்படி இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் மனுஷன் தன்னுடைய உடன்படிக்கையை புதுப்பித்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு எல்லாரும் உடன்படிக்கையினுடைய மனைவி இருக்குது. மனைவி என்னாச்சுன்னா, மனைவி வயசாகி போச்சு, மனைவிக்கு வயசாகி போச்சு. அப்படின்னா உடன்படிக்கைக்கு வயசாகி போச்சு. அன்னைக்கு செஞ்ச உடன்படிக்கையை இன்னைக்கு பரிசோதிச்சு பார்த்தா செத்து போச்சு, கரெக்டாக சொல்லிட்டாங்க. அப்போ மனைவி, இளம் வயது மனைவி அப்படின்னா, உடன்படிக்கையை ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பித்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் புதுப்பித்து நம்முடைய ஆவியை குறித்து நாம் எச்சரிக்கையாக இருந்து தேவனுடைய வார்த்தையில் நிலைத்திருந்தால் தேவ பக்தியுள்ள சந்ததி நம்மளுக்குள்ளேருந்து முதல்ல உருவாகும். இப்படி ஒவ்வொருத்தருக்குள்ளேருந்து உருவாகும் போது இவங்க பெரிய திரளான கூட்டமாக மாறி மணவாட்டி சபையாக உருமாறுகிறார்கள். எஸ்ரா 9:1-2 வாசிப்போம். எஸ்ரா எழுதின புஸ்தகம் 9:1-2.
இவைகள் செய்து முடித்த பின்பு பிரபுக்களின் இடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோனியர் என்னும் அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவறுப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. எப்படி என்றால், அவர்களுடைய குமாரத்திகளிலே தங்களுக்கும் தங்கள் குமாரருக்கும் பெண்களை கொண்டார்கள். இப்படியே பரிசுத்தவித்து தேசங்களின் ஜனங்களுடன் கலந்து போயிற்று. பிரபுக்களின் கையும் அது அதிகாரிகளின் கையும் இந்த குற்றத்திலும் முந்தினதா இருக்கிறது என்றார்கள்.
இங்க பரிசுத்த வித்து அப்படின்னா தேவபக்தி உள்ள சந்ததி உருவாகிறதற்கு தேவையான பரிசுத்த வித்தாகிய தேவனுடைய வசனம் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா, புறஜாதிகளுக்குள்ளே கலந்து போயிடுச்சு. எப்படி எழுத்தின்படி வந்து புறஜாதிகளிலிருந்து கல்யாணம் பண்ணி வரும்பொழுது இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய அல்லது உண்மையான தேவ ஜனங்களுடைய அடையாளம் அழிந்து போகிறதோ, அதே மாதிரி ஆவிக்குரிய நிலைமையிலேயும் தேவனுடைய வார்த்தையை விட்டு வெளியே போய் கடன் வாங்கிட்டு வந்து தேவனுடைய வார்த்தையில் கலப்படம் பண்ணி வரும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, உண்மையான தேவனுடைய வசனத்தினுடைய அடையாளம் அழிக்கப்பட்டு அந்த உண்மையான தேவனுடைய வசனம் இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. இதுக்கு யார் முதல்ல நிற்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த காரியத்திற்கு யார் முதல்ல நிற்கிறாங்கன்னா,
அதிகாரிகளும் பிரபுக்கள்.
பிரபுக்கள்
அப்போ
அதிகாரி பிரபுக்கள் யாரு சொல்லுங்க பாப்போம். எப்படி தேவனுடைய வித்து செதறி போறதுக்கு அதிகாரியின் கையிலும் பிரபுக்களின் கையிலும் முந்தினதா இருக்கிறது? அப்படின்னா மதத்தினுடைய தலைவர்களும் மதத்தில் பிரபலமாக அறியப்பட்டவர்களும் இந்த தேவனுடைய வசனத்தை புறஜாதிகளுக்குள்ள சதறடிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருக்காங்க. இப்படியாக இன்றைக்கு ஆதாமினால் உருவாகக்கூடிய தேவபக்தியில் சந்ததி இன்றைக்கு சிதறடிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து வந்து நம்மளுக்கு அதை மீட்டு கொடுத்தார். மீட்டு கொடுத்தும் கூட திரும்பவும் புறஜாதிகளுக்குள்ள தான் இன்றைக்கு கடந்து போயிருக்காங்க. அப்படியாக இன்றைக்கு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்பட்ட நித்திய ஜீவன் கிறிஸ்துவாகிய சந்ததி ஆகிய இந்த ஜனங்களுக்கு இந்த கடைசி காலத்தில் ஆண்டவர் கொடுக்க போகிறார். அதனால் இந்த நம்மளுடைய உடன்படிக்கை செய்த அந்த உடன்படிக்கையில் நிலைத்திருந்து நம்முடைய ஆவியிலே எச்சரிக்கையாக இருந்து நாம் தேவனுடைய வசனத்தை காத்து கொண்டால் நம்மளுக்குள்ளே இருந்து தேவ பக்தியுள்ள சந்ததி வெளிப்படும். அதனால் ஆதாம் வந்து அன்னைக்கு இழந்து போனால், அதனால் ஆண்டவர் ஆதாமை துரத்திட்டு ஆண்டவர் வந்து இன்றைக்கி காவல் வச்சுட்டாரு. அந்த காவல் இன்றைக்கி இருக்குதுன்னா இன்றைக்கி வரைக்கும் இல்லை, இயேசு கிறிஸ்துவோட அந்த காவல் முடிவடைகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு அப்புறம் ஆதாமுடைய ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ அதை சிந்தித்து தியானிக்கிறவர்கள் ஆதாமுடைய ஆசீர்வாதத்தை அனுபவித்து கொள்ளலாம். அது சிந்திக்காமல் அப்படியே இருக்கவங்க எப்படி வந்து அந்த தேவனுடைய வசனங்கள் காவல் வைக்கப்பட்டதோ அதுபோல் ஜனங்களும் அறிவில்லாமல் அறியாமைக்கு அடிமைப்பட்டு அந்த அறியாமையின் காவலின் கீழே இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது மனுஷனுடைய முகத்தின் வேர்வையினால் அப்பம் புசிக்கிறத விட்டுட்டு அவன் சொந்தமாக சிந்திக்கிறத தியானிக்கிறத விட்டுட்டு தேவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து அல்லது இயேசு கிறிஸ்து மூலம் வெளிப்பட்ட வார்த்தைகளை சிந்தித்து தியானித்து வாசிக்கும்போது அவன் நித்திய ஜீவ ஜீவவரிசத்தின் கனிகளை புசிக்கலாம், அல்லது ஜீவவரிசத்துக்கு போகிற வழியை அவன் கண்டடைந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். அதனால் இன்றைக்கு நம்ம இருக்கிற காலகட்டத்தில் ஆதாமுடைய சாபம் நீக்கப்பட்டு நம்மளுக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் கட்டளையிட்டிருக்கிறார். அதை தேவனுடைய வார்த்தையில் வாசித்து சிந்தித்து தியானிக்கிறவர்களுக்கு அது புரியும். இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு இதே தேவனுடைய வார்த்தைகள் மீண்டும் அவர்களை இடரல அடைய செய்து அவர்களை ஆசீர்வாதங்களிலிருந்து வெளியே கொண்டு போய் சேர்க்கிறது. தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.